ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரைப் போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரைப் போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியைப் போலே, தசமுகனைச் செற்றேனோ பிராட்டியைப் போலே, பிணவெழுப்பி விட்டேனோ தொண்டைமானைப் போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனைப் போலே, தாய்கோலம் செய்தேனோ அனசூயையைப் போலே. திரும்பவும் ஸ்ரீமத் ராமாயண வாக்கியத்தை பின்பள்ள அழகா சொல்றார். ஸ்ரீமத் ராமாயணம் அழகான ஒரு காவியம், ஆதி காவியம் அப்படின்னு சொல்லுவார்கள். வால்மீகி மகரிஷி 24,000 ஸ்லோகத்தில் எழுதின காவியம். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம், ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் அப்படின்னு. வால்மீகி மகரிஷி எப்பொழுதும் ராமா ராமா ராமான்னு ஜபிக்கும்படியான ஒரு குயில். அந்த குயில் ஜனங்கள் நன்னா இருக்கணும்ன்றதுக்காகவே ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுதினார். ஒரு மனுஷன் மனைவி நடத்துல எப்படி இருக்கணும், தாய் தகப்பன் இடத்துல எப்படி இருக்கணும், சகோதர இடத்துல எப்படி இருக்கணும், தன் வாழக்கூடிய தேசத்துல எப்படி இருக்கணும், தன் நண்பனிடத்துல எப்படி இருக்கணும், தன் சேவகனிடத்துல எப்படி இருக்கணும், தன்னை விரோதிக்கிறவன் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பூரணத்துவம் அடைஞ்ச ஒருத்தனுடைய விஷயத்தை ரொம்ப அழகா சொல்றதுதான் ஸ்ரீமத் ராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணம் வாசிச்சாலோ கேட்டாலோ நினைச்சாலோ நம்முடைய கஷ்டங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை, பகவான் ராமன் எல்லாத்தையும் தாங்கிண்டு 14 வருஷம் வனவாசம் எல்லாம் போய் ஜெயிச்சு காட்டினான் அப்படின்னு புரியும். இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துடைய ஹிருதயம் அப்படின்னாலே பகவான் வனவாசம் போனதுதான். இந்த வனவாசம் போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணம் இவ்வளவு ருச்சிகரமா இருந்திருக்காது. நம்ம வாழ்க்கையிலையும் கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம எப்பெல்லாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் வியாதிகள் இதெல்லாம் வருதோ அப்பொழுதுதான் நிறைய பக்குவப்பட்டிருக்கும். நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுதோ இல்லாட்டி நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் பொழுதோ நம்ம பக்குவப்படுறதில்லை, அதை விரும்பமா அனுபவிக்க ஆசைப்படுறோமே ஒழிய ஹிருதயத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் வர்றதில்லை, நம்முடைய குணங்கள்ல மாறுதல் வர்றது கிடையாது. நம்முடைய குணங்கள்ல மாறுதல் வரணும், புத்தியில மாறுதல் வரணும், நம்முடைய காரியங்கள்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகணும் அப்படின்னா இந்த தங்கத்தெல்லாம் பழுக்க காய்ச்சி அடிச்சு அதை ஆபரணமா பண்றா போல நமக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் வியாதிகள் வர வேண்டியிருக்கு. அது வந்தது அப்படின்னா அழகா நமக்கு தெரியாமலேயே நாம பக்குவப்படுறோம், ஏன்னா நம்ம யாரும் ஆசைப்பட்டு பக்குவப்படுறதுக்கு ரெடியா இல்லை. ஸ்ரீமத் ராமாயணம் அவ்வளவு அழகா இதை சொல்லி காட்டுறது நமக்கு. பகவான் ராமன் வனவாசம் அப்படின்னு கிளம்பிட்டான், சித்திரக்கூடத்துல இருக்கான். பரதன் வந்து பகவானிடத்துல கெஞ்சி நீ வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னா சொல்றான். பகவான் சொல்லிட்டான் முடியாதப்பா, அப்பாவுடைய உத்தரவு இது, அப்பாவுடைய வாக்கு அது, அதை காப்பாற்ற வேண்டிய தர்மம் என்னுடையது. சாதாரண யாரும் செத்து போயிட்டா அப்படின்னா அவளுடைய அவ வாக்கு அவ தர்மம் இதெல்லாம் விட்டுடுவோம் உலகத்துல. எங்க தாத்தா முட்டாள் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தார், எல்லாத்துக்கும் தானம் கொடுத்திருந்தார், கடைசியில் நாங்க இப்படி நிக்கிறோம் இப்படிலாம் சொல்லுவார். இன்னைக்கும் கவனிச்சு பார்த்தோம்னா நம்முடைய மூதாதையர்கள் பண்ண தானம் இல்லாட்டி அவர்கள் பண்ண தவம் அவர்களுடைய பிரார்த்தனை நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டுதான் இருக்கு. நம்முடைய பக்தியை தாண்டி அவர்களுடைய ஆசீர்வாதம் விசேஷமா இருக்கத்தான் செய்யறது. அதனால பகவான் சொல்லிட்டான் பரதா நீ போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்ட்டான். அப்ப பரதன் சொன்ன அது மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி பகவானுடைய பாதுகைகளை வாங்கிட்டு போய் அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி 14 வருஷம் அவன் பாதுகாவை வச்சுட்டு ராஜ்யம் பண்ணான். பகவான் சித்திரக்கூடத்துல இருந்தான், ஆனா மனசு கேட்கல, திரும்பி திரும்பி பரதனுடைய நினைவு வந்துட்டே இருந்துதான். உடனே பகவான் பார்த்தான் சித்திரக்கூடம் வேண்டாம், இந்த இடத்த விட்டு வேற போகலாம் அப்படின்னு சொல்லி அழகா நேரம் இன்னும் உள்ள போறா வனவாசத்துல. அப்ப முதல்ல அத்ரி மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு தான் போறா. விசேஷமானவர் அத்ரி மகரிஷி. அவர் மனைவி அனசூயா தேவியும் ரொம்ப விசேஷமானவள். அனசூயா அப்படின்னாலே பொறாமை இல்லாதவள், அசூயை இல்லாதவள்னு அர்த்தம். சாதாரணமா நம்ம எல்லாருக்குமே அசூயைன்றது வந்துடும். நிறைய விஷயங்கள்ல பார்க்கலாம் அசூயைக்கு ஒன்னும் ஒரு காரணமே வேண்டாம். இந்த விஷயத்துக்கு தான் அசூயை வருது. வயசு வித்தியாசமும் கிடையாது, வயசுக்கெல்லாம் முக்கியமே இல்லை அசூயைக்கு. எப்ப வேணா அசூயை வரும், எப்படி வேணாலும் வரும், எதுக்கு வேணாலும் வரும். தலைமுடி கம்மியா இருக்கவா நல்ல பணக்காரா இருப்பா, ஆனா தலைமுடி இல்லையே நீ தலைமுடி இருக்கவாளை பார்த்து அசூயப்படுவா, இவ்வளவு முடி இருக்கு வாளுக்கு அப்படின்வா. ஏழை பணக்காரனை பார்த்து அசூயப்படுவான். பணக்காரன் சாதாரணமா இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஜனங்களை பார்த்து எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க, இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்க ஒரு நிம்மதி இல்லையே நினைப்போம். சாதாரண ஜனங்கள் ரொம்ப ஃபேமஸா உலகத்துல எல்லாரும் கொண்டாடும்படியா இருக்கிறவளை பார்த்து வா என்ன வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கா அப்படின்னு. ஆனா அவனும் சாதாரண ஜனங்களை பாதி இவன் நினைச்சா வெளில போக முடியறது, உள்ள நடக்க முடியறது, நமக்கு அதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு அசூயப்படுவான். நிறைய உண்டு அசூயை. ஆனா அந்த அனசூயா தேவிக்கு துளி கூட எந்த விஷயத்திலையும் அசூயை அப்படின்னு வந்ததே இல்லையாம். அது பெரிய குணமாச்சே. அசூயை வர்றது அப்புறமா சரி பண்ணிக்கிறதுன்னு ஒரு விஷயம், அசூயை வராமலேயே இருக்கிறதுன்றது இன்னொரு விஷயம். அனசூயா தேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னா, மும்மூர்த்திகளும் அவளிடத்துல வந்து அன்னம் போடு அப்படின்றார். அனசூயா தேவி அவ்வளவு விசேஷம், இரும்பு கடலைய கூட தன்னுடைய பதிவிரதா பலத்தினாலே வறுத்து கொடுத்தாள் அப்படின்னு நாரத மகரிஷி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி கிட்டலாம் பெருமையா சொன்னார் அப்படின்னு காண கிடைக்கிறது. மூன்று மும்மூர்த்திகளும் வந்தா அப்ப கூட அவர்களை குழந்தைகளை ஆக்கி தன் மடியில வச்சுட்டு பால் கொடுத்த ஒரு பாக்யவதி அனசூயா தேவி. இந்த மும்மூர்த்திகள் குழந்தையா எடுத்து மூன்று தேவிகளும் வரா, ஸ்ரீதேவி, பார்வதி தேவி, சரஸ்வதி தேவி. ஆனா அவர்களுக்கு தன்னுடைய கணவன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இவள் தான் எடுத்து கொடுக்கிறா. அப்பேற்பட்ட தபஸ்வினி அனசூயா தேவி. அந்த அனசூயா தேவியும் அத்ரியும் இருக்கிற ஆசிரமத்துக்கு ராமன், லக்ஷ்மணன், சீதா வரா. அழகா ராமன் சேவிக்கிறான் அந்த அத்ரி மகர்ஷிய. அத்ரி அனசூயாக்கு பிறந்தவர்கள் தான் தத்தாத்ரேயர், துர்வாசர் இவாள்லாம். அழகா பகவான் சேவிக்கிறான் ராமச்சந்திரமூர்த்தி. ராமச்சந்திரமூர்த்தி தான் தத்தாத்ரேயன். ஆனாலும் அந்த ரிஷியுடைய தப பலத்துக்காக தான் மனுஷனா இருக்கிறதுனால சுவாமி சேவிக்கிறான். அப்ப எவ்வளவு பெரியவரா இருப்பார் பார்த்துக்கோங்க. அந்த அத்ரி மகரிஷி அவளோட பேசிட்டு இருக்கார். அப்ப அனசூயா தேவி வரா. அந்த அனசூயா தேவியை வர்ணிக்கும் பொழுது வால்மீகி சொல்றார், ஒரு வாழமரம் நல்ல குளதல்லின வாழமரம் மாதிரி இருக்காளாம், காத்துல லேசா அப்படி நடுங்கும் தெரியுமா, அந்த மாதிரி அவ்வளவு தூரம் வயசானவளாம் இந்த அனசூயா தேவி. ஆனா தேஜஸ்வினியா வரா, அவளை பார்த்தாலே கண்ணு கூசறதான் அப்படி வராளாம். வந்த உடனேயே அத்ரி மகரிஷி ராமனை பார்த்து சொல்றார், அப்பா இவள் என் பத்னி அனசூயா தேவி. ஆச்சரியமான பத்திவிரதை. ஒரு சந்தர்ப்பத்துல எங்கெல்லாம் மழை இல்லாம போன சமயத்துல தன்னுடைய தபோபலத்தினாலே இந்த ஆசிரமத்துல பஞ்சம் வராமல் பார்த்துட்டவள், எல்லாருக்கும் ஆகாரம் எல்லாம் கொடுத்து காப்பாத்தின் இருந்தவள் இந்த அனசூயா தேவி. சீதைய இவளோட கொஞ்ச நேரம் அனுப்பு, பெண்களை பாட்டுக்கு பேசிக்கிட்டோம், நம்ம ஆண்கள் இப்படி பேசிட்டு இருப்போம், பெண்கள் அழகா பேசிக்கட்டும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். ராமனும் சொல்ல சீதையும் போறாளாம். சீதா அழகா நமஸ்காரம் பண்றா அனசூயா தேவி. ஜெகஜனனி, ஜெகன்மாதா, லோகமே அவளை சேவிக்கிறது, ஆனா அவள் அனசூயா தேவிய சேவிக்கிறா. சேவிச்ச உடனே அனசூயா தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சுக்கிறா, அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாங்கள்லாம் பதிவிரதைன்னு சொல்றத விட நீ பதிவிரதை. ஏன்னா நாங்கள்லாம் அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கோம், என்ன கஷ்டம் வந்தாலும் எங்கேயும் போக முடியாது, ரிஷிகளோட இருப்போம், எங்க ஆத்துக்காரோட அப்படி வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா நீயோ பிறந்ததுலேருந்தே அரண்மனை வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காள், சுகவாசியா வாழ்ந்திருக்கா. அதுவும் ஜனகர் அப்படி தாங்கியிருக்கார், தங்க தாம்பாளத்துல தாங்கிறதுன்னு வழியா அந்த மாதிரி தங்க தாம்பாளத்துல தாங்கியிருக்கார். அப்படி இருந்தும் நீயே உன் பிடிவாதத்தினாலே காட்டுக்கு வந்திருக்க, சாதாரணமா கணவன் கூப்பிட்டார்னா இல்ல இல்ல நீங்க போயிட்டு வாங்க நான் வீட்டு வேலையை பாத்துக்கிறேன், கஷ்டப்படுற சமயத்துல தப்பிக்கிறதுன்றது மனுஷாளுடைய ஸ்வபாவம். ஆனா ராமன் வேண்டான்னு சொன்ன பிறகு கூட பிடிவாதமா அவனோட நீ காட்டுக்கு வந்தாய் அப்படின்னா இதுதான் பதிவிரதா தர்மம். ஏன்னா கஷ்டத்துல ஒரு பதியோட அவனுக்கு துணையா மந்திரியா தோள் கொடுத்து சகாவா நிக்கிறது ஒரு மனைவியினுடைய தர்மம். அந்த தர்மத்தை நீ ரொம்ப அழகா பர்ஃபெக்டா பண்ற, எனக்கு அப்படியே மனசு அவ்வளவு சந்தோஷப்படுறதுமா. மகாத்மாக்கள் இந்த மாதிரி மகத்திகள்னு சொல்லுவா ஸ்திரீகள்ல மகாத்மாக்கள், அவள்லாம் சந்தோஷப்பட்டான்னா நமக்கு அதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவும் கிடையாது. அப்ப அழகா அவ சொல்லிட்டா, சொல்லிட்டு சீதை கிட்ட கேக்குறாம்மா உனக்கு ஆக்ஷேபணம் இல்லைன்னா உன்னுடைய சீதா கல்யாண மகோத்சவத்தை கொஞ்சம் சொன்னேன், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், இருந்தாலும் நீ சொன்னா நன்னா இருக்கும். ஏன்னா உன்னுடைய கல்யாண வைபவம் ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி சொல்லியிருப்பா, நீயே சொன்னா அழகா இருக்கும் கொஞ்சம் சொல்லே அப்படின்னு. உடனே சீத நாணி கோணி வெக்கப்பட்டு முகம் சிவக்க அவ கல்யாண வைபவத்தை சொல்றாள். ஏதோ கல்யாணம் ஆயிட்டு உடனே அவ வந்து சொன்னாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆகி 14 வருஷம் கழிச்சுதான் அவெல்லாம் வந்திருக்கா. சீதைக்கு கல்யாணம் ஆகும் பொழுது 6 வயசு, ராமச்சந்திரமூர்த்திக்கு 12 வயசு. அதுக்கப்புறமா அவ 14 வருஷம் அயோத்தியால குடும்பம் நடத்தினான். அப்ப ராமன் காட்டு கிளம்பும்போது 26 வயசு, சீதைக்கு 20 வயசு வச்சுக்கோங்க, 14 வருஷம், 14 வருஷம் அயோத்தியாவ குடும்பம் நடத்தினான். 26 வயசு 20 வயசு, அந்த வயசுல காட்டுக்கு போங்கோ வனவாசம் இருங்கோ அப்படின்னா அப்பா அம்மாவை கொண்டு போட்டுருவான் உலகத்துல. அப்படி ஒரு தைரியம் வேணும் இல்லையா, வனவாசம் அப்படின்னாலும் ரொம்ப தபோ பலத்தோட இருக்கணும், தபம்தான் முக்கியம். எல்லாம் சுகம் அனுபவிக்கிற வயசுன்னு சொல்ற அந்த வயசுல சுகத்தை தள்ளிட்டு வந்திருக்கா ராமனும் சீதையும். உடனே சீதா அந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தன் கல்யாண வைபவம், சீதா மாதாவுடைய கல்யாணம் நடந்தது ஜனகபுரி. ஜனகபுரின்றது நேபாளத்துல இருக்கு, நேபாளம்தான் ஜனக மகாராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த இடம். ஜானகி அவ்வளவு அழகா தன் கல்யாண வைபவத்தை சொல்றா, எத்தனையோ பேர் வந்தது, அந்த வில்லை எடுத்தது, எடுக்க முடியாம போனது. அப்ப தாயாருமே அழகா சொல்றா, இந்த வில்லை யாரும் எடுத்துடப்படாதுன்னு நான் வேண்டிட்டு இருந்தேன், ஏன்னா யாரையும் எனக்கு பிடிக்கல, அதனால ஏ வில்லே நீ கனமாருன்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். ராமனை பார்த்தோன்னு மயங்கி போயிட்டேன், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் கம்பன் வர்ணிக்கிறார். வால்மீகி மட்டும்தான் அந்த சபையில ரெண்டு பேரும் பார்த்தார்கள்னு சொல்றார். துளசிதாசரோ இல்லைன்னா கம்பரோ முன்னாடி நாளே பார்த்தார்கள் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. அவ்வளவு அழகனா ராமன், வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத அழகன் ராமன். 1000 தடவை பார்த்தாலும் சலிப்பு வராத அழகி சீதா மாதா. கம்பராமாயணத்திலேயே ராமனை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும் அப்படின்னு ஒரு தொழில் சொல்றான். உன்னை இன்னொரு தொழில் சொல்ற வாஸ்தவம் தான், ஆனா எங்க சீதையை ஒவ்வொரு தடவை பார்க்கும்பொழுதும் 1000 கண்ணு வேணும் அப்படின்ற அவ்வளவு ரெண்டு பேருக்கு அத்தனை ஒரு அழகா. ராமச்சந்திரமூர்த்தி வந்தார், அந்த வில்லை எடுத்தார், தொட்டதே அழகு, அது எடுத்ததே ஒரு அழகு, அத்தியாசரியமா எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார். அவர் வில்லை எடுத்ததுதான் தெரியும், நான் ஏத்தினது தெரியும், படியின்னு வில்லு முறிஞ்சதுதான் தெரியும், என் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், அந்த காம்பீரியம், அந்த பௌருஷம், பௌருஷம்னா ஒரு ஆண்மை, அந்த ஆண்மையெல்லாம் பார்த்தேன், அசந்து போயிட்டேன் அப்படின்னு சீதை வெக்கப்பட்டு சொல்லுவாங்க. சீதா கல்யாணம் சீதை சொன்னதான் அழகு, இப்ப நாங்கெல்லாம் எத்தனை பேர் வேணா சொல்லலாம், ஆனா சீதை அவளுடைய மிருதுவான குரல், தாயார் பேசுறதே அழகு, அந்த ராமனுடைய ஆண்மை அவ வர்ணிச்ச அழகே விசேஷமா இருக்கு. அவர் வில்ல எடுத்தார், அப்படி கையில வச்சிருந்தார், அந்த நான் அப்படி ஏத்தினார், எல்லாரும் அந்த சீட் நுனியில வந்து என்ன ஆக போறதோன்னு பார்த்துட்டு இருந்தார், இடது கையால எடுத்தார், அப்படி ஜம்முன்னு உடைச்சுட்டார், அசந்தே போயிட்டோம் எல்லாரும். எங்க அப்பா உடனே மாலை எடுத்துல ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அது மாட்டேன், எங்க அப்பா சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன், நானே பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா தகப்பனார் வந்து சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டார். அப்ப கூட எங்க அப்பா சொன்னார், இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ, இந்த சீதா என்னுடைய பொண்ணப்பா, கை நீட்டி வாங்கிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார். அப்ப கூட அப்படி யோசிச்சார், அப்படி காம்பீரியமா அந்த கை நீட்டி என்னை வாங்கின்றதை இப்ப நினைச்சாலும் ஆனந்தமா இருக்கு. அவர் என் கையை பிடிச்சதே பரமானந்தமா இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்காளாம். கண்கள் செவக்க அழகா, கண்ணம் எல்லாம் செவக்க ஆனந்தமா. அப்படிப்பட்ட கணவனை விட்டுட்டு நான் அப்படி வர முடியும், இருக்க முடியும், அதனாலதான் வந்தேன் அப்படின்ட்டார். ஸ்திரீகள் பேசினா 5 நிமிஷமா பேசுவா, அதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுத்து. நான் வந்தா போனா பேசினா அதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுத்து. உடனேயே ரொம்ப அழகா அனசூயா தேவி பரம சந்தோஷப்பட்டு, அவ தன் புள்ள தத்தாத்திரன் கல்யாணம் பண்ணிப்பான், அவனுக்கு ஒரு மாட்டு பொண்ணு வருவா, அதனால அவளுக்கு அழகா ஒரு வாடாத மாலை, நல்ல ட்ரெஸ், நகைகள் எல்லாம் எடுத்து வச்சிருந்தா. அதையெல்லாம் எடுத்து சீட்டை கிட்ட கொடுத்தானே, தத்தாத்திரன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், துர்வாச கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தெரிஞ்சு போயிடுத்து. உடனே அதை கொடுத்துட்டு, இது நல்ல சந்தனம்மா, இதை பூசிக்கோ, இந்த சந்தனம் நறுமணம் அவ்வளவு நன்னா இருக்கும், இது என்னைக்குமே வாடாத ஒரு மாலை, இது அழகான ஆபரணங்கள், இதெல்லாம் போட்டுடா ரொம்ப அழகா இருப்பா. ஸ்திரீகள் அலங்காரம் எதுக்கு பண்ணிக்கணும், கணவன் அனுபவிக்கிறதுக்காகத்தான். ரொம்ப அழகா லீலா சுகர் கிருஷ்ண கர்ணாமிரத சொல்றாரு, ஒரு ஸ்திரீ ரொம்ப அழகா எல்லா அலங்காரமும் பண்ணிக்கிறா, ஆனா கணவன் கண்டுக்கல, அப்ப அந்த அலங்காரத்தினாலே என்ன பிரயோஜனம்? அதே ஆச்சரியமா ஜோரா அந்த ஸ்திரீ எல்லா அலங்காரமும் பண்ணிக்கல, ஆனா கணவன் அவளை கொண்டாடுறான், அப்பயும் அவளுக்கு அலங்காரத்தினால பிரயோஜனம் இல்லை. அது போல பகவத் தியானம் தான் வசதி. சீத ஜோரா அப்படி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டாள், ரொம்ப சந்தோஷமா. சீத கண்கள்ல ஆனந்த பாஷ்மம் வழிஞ்சது. ஏன்னா சீத போட்டிருந்த நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போனோம்னு கைகை சொல்லிட்டாள். அது அவளுக்கு பாரமா உறுத்தின்றிருந்தா நகைகள்லாம், எல்லாம் அவ அப்பா அம்மா போட்ட நகைகள் தான் இருந்தாலும் கைகை அப்படி சொன்ன உடனே ரொம்ப வருத்தமா இருந்தது. இப்ப அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்ற மாதிரி அழகா அனசூயா தேவி அவளுக்கு அலங்காரம் பண்ணி விட்டாள். ஸ்திரீகளுக்கு எப்பொழுதுமே அம்மாவத்துக்கு போறதுனா ஒரு தனி குஷி தான், ஒரு துள்ளல் இருக்கும். வீட்டுக்காரன் வீட்டுக்கு வரனா தானாவே ஒரு கலப்பு வந்துடும், சரி போ திருப்பி இதுதான் பண்ணணும். அது ஆதிகாலத்திலிருந்து மறைக்க முடியாத, மறுக்க முடியாத அந்த உண்மையை யாராலும் மாற்றவே முடியாது. அந்த காலத்தை விட இந்த காலத்து பசங்கள் தான், ஏன்னா அம்மா வீட்டுக்கு போயாச்சுன்னா சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க வேண்டாம், அவுத்து போற ட்ரெஸ்ஸை கூட துவைக்க வேண்டாம், ஜாலியா சாப்பிடலாம், ஜாலியா தூங்கலாம். அந்த உண்மை அவாவாளுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டிய தர்மம் எனக்கு இருக்கு. தாய் வீடு அப்படின்னாலே ஒரு ராஜாதி தானே, தாய் வீட்டுல பெருசா கணவன் வீடு மாதிரி சௌகரியம் இல்லை, அப்படிலாம் இருந்தா கூட அம்மா வீட்டுல நம்ம ராஜாதி தான், அதுல சந்தேகமே கிடையாது. அம்மா அப்பா மேல இருக்கும்போது நம்முடைய அந்த சுகமே தனிதான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுவும் ஸ்திரீகளுக்கு எத்தனையோ சகிச்சுட்டு தானே வாழலாம், கல்யாணம் பண்றதே சகிப்பு தன்மையை கொடுக்கறதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. ஜெயதேவர் பத்மாவதி மாதிரி வாழுங்கோ அப்படின்னு நம்ம ஆசீர்வாதம் பண்றோம்னா சகிச்சுக்கோங்கன்னு அர்த்தம். பக்தி பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு சரி பகவத் பிரசாதம் சகிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் கோயில பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம், உப்பு ஜாஸ்தி ஆயிரும், துப்பிட்டு வர முடியும், தூக்கி போட்டு வர முடியும், சரி தை சாப்பிடுவோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி கல்யாணம்ன்றது சகிப்பு தன்மை தான். சீதை ஆனந்தமா அனுபவிச்சா இந்த அனசூயா தேவி அலங்காரம் பண்ணாலும், அவளுக்கு தலையெல்லாம் பின்னி பூவெல்லாம் சூட்டி, ஒரு அம்மா தன் பெண்ணை எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணுவாளோ அது போலே. எத்தனை வயசானாலும் அம்மா சொல்ல என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படிங்குவா, என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா என்ன சொல்லவே மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பாவம் என் பொண்ணு, எல்லா சௌகரியம் இருக்கு, இருந்து என்ன பிரயோஜனம், ஏதோ ஓடிட்டு இருக்கா பாவம், ஒவ்வொரு நாளும் காத்தாலும் சீக்கிரம் சீக்கிரம் இருக்கு, பெரிய கஷ்டம் அம்மாக்களுக்கு. அம்மா அந்த பொண்ணுடைய குழந்தைகள் கஷ்டப்படுத்தினா கூட என் பொண்ணுக்கு புருஷனும் சரியில்லை, பிள்ளைகளும் சரியில்லை, என்ன பாடுபடுறா, மாமியாரும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, வாசனும் இல்லை அப்படின்னு எல்லா பழமும் புலம்பிடுவேன். அது வந்து எல்லாருக்கும் இது ஒரு சாபக்கேடு தான், புருஷர்கள் தான் பாவம், ஆனால் ஸ்திரீகள் பாவம்னு சொல்றோம், எல்லா தலையிலையும் உருளுறத புருஷா தலை தானே. ஆனால் சீதா மாதாவும் அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணிட்டாளாம் அனசுயாதேவி, அலங்காரம் பண்ணி ராமன் முன்னாடி போய் நிற்க வச்சாலாம், ராமனை சந்து போயிட்டானோ கல்யாண தண்ணிக்கு பார்த்தா மாதிரி இருக்காளாம் சீதா, கல்யாண தண்ணிக்கு பார்த்தா மாதிரி ஜம்முன்னு வந்து நிற்கிறாளாம். பகவான் நசந்து போயிட்டான், ஹே சீதே அப்போட இப்ப அழகா இருக்கேடி, 14 வருஷம் ஆன பிறகு கூட அழகா இருக்கேடி, புருஷனுக்கு எதிரா சுகம் அப்படின்னா அவன் பெண்டாட்டி அழகாவும் இளமையா இருக்கிறதா அவன் வாழ்க்கையில பெரிய லாபம், மற்ற எதுவுமே பெரிய லாபம் இல்லை, எல்லாம் நஷ்டம்தான். அது மட்டும் பெரிய லாபம், பகவான் ராமன் நசந்து போயிட்டானா, சீதை அழகா ஆச்சரியமா பிரேமையோட ஒரு பார்வை பார்த்தானா, சீதை என்ன எல்லாருமே இப்படி பாக்கு அப்படின்னு தலையை குனிஞ்சின்றாள். அத்தனை விசேஷம் இந்த விஷயம், இந்த விஷயத்தை பெண்பள்ள சொல்றா, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே. காட்டில் அவளுக்கு ஒரு அம்மா கிடைச்சுட்டாளே, அதான விசேஷம். ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அவ்வளவு அழகா அனசுயா பண்ணிட்டா இல்லையா, இதானே வசத்தி. பெண் பிள்ளை சொல்றா, அந்த மாதிரி தாயாருக்கு ஒரு கைங்கரியம் பண்ற புத்தி எனக்கு இல்லையே சுவாமி. இந்த ஊர்ல எவ்வளவு நாள் இருந்தேன். சரி, குமுதவல்லி நாச்சியார், கோளூர் வல்லி நாச்சியார், இவா ரெண்டு பேரும் தான் திருக்கோளூர் திவ்ய தேசத்தினுடைய தாயார்கள். அவ ரெண்டு பேருக்கு ஒரு பூமாலை கட்டி கொடுப்போம், அவ வஸ்திரத்தை துவச்சு கொடுப்போம், அவ சந்நிதியை பெருக்குவோம். இந்த புத்தி தோணலையே சுவாமி. எத்தனையோ தடவை கோவிலுக்கு போயிருக்கேன், இதை கொண்டா அதை கொண்டா நான் கஷ்டப்படுறேன் புலம்பிருக்கேன். ஒழிய அனசூயா தேவி சீதா மாதாவிடத்துல ஒரு வரம் கேட்கல, இவள் வரம் கொடுக்கிறார். இதல்லவா கைங்கரியம். அந்த மாதிரி தாயாரும் பெருமாளும் உகக்கும்படியான ஒரு கைங்கரியம் பண்ற புத்தி எனக்கு இல்லையா. அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன. ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம். ஏன்னா இந்த சம்பவம் லக்ஷ்மணனா ராமானுஜர் இருந்தபொழுது நேரடியா பார்த்த ஐ விட்னஸ் லக்ஷ்மணன் தான். ஊருக்கு போயிட்டு கூட சொல்லிட்டு இருந்தார் சுமத்ரா கைகேயி கௌசல்யாலாம், நீங்கெல்லாம் இன்னைக்கா சீதா மாதா அலங்காரம் பண்ணிருக்கேளா, ஏதோ தோழிகள் அலங்காரம் பண்ணுவா நன்னா இருக்கான்னு திருஷ்டி சுத்தி போடுவேள், அனசுயா மாதா என்ன அழகா அலங்காரம் பண்ணா தெரியுமா, நீங்கெல்லாம் போய் பாடம் படிங்க அப்படின்னு விட்டாராம். அந்த லக்ஷ்மணனாகிய இந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே அப்படின்னு சொல்றா. லக்ஷ்மணனா இருந்தபோது ராமானுஜர் அதை பார்த்து பரம சந்தோஷப்பட்டான். அப்பாடா இன்னைக்குதான் சீதா மாதா முகத்துல ஒரு பிரசனா, அந்த நகையெல்லாம் தொடும்போது அவளுக்கு கொஞ்சம் அருவருப்பா இருந்ததுதான். கையே இப்படி சொல்லிட்டு அந்த நகையை போட்டுருக்க வேண்டியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த மாலையை தொடும்பொழுதும் அந்த நகைகளை போட்டு இருக்கும் பொழுதும் அவ முகத்துல அத்தனை பிரசன்னமா, அது அவள் நடையிலேயே தெரிகிறதாம், அத்தனை விசேஷமா. அதனால அதை கேட்டு ராமானுஜர் இப்ப சமாதானம், அப்பா அட வாஸ்தவம் தான் சீதா மாதா ரொம்ப சந்தோஷப்பட்டாள் அப்படின்னு. அப்படி ராமானுஜருக்கே சந்தோஷம் கொடுக்கும்படியான ஒரு வாக்கியத்தை சொன்னாள் இந்த பெண் பிள்ளைன்னா, அவ திருவடிகள்ல கோடி தடவை நமஸ்காரம் நம்ம பண்ணலாம். அனசூயாதேவி பெரியவளோ இல்லையோ தெரியல, ஆனா இத சொன்ன திருக்கோளூர் பெண் பிள்ளை சத்தியமாவே பெரியவள் தான். அவ யாரு என்னன்னு தெரியல, அவ பேர் என்னன்னு தெரியல, ஊர் மட்டும்தான் திருக்கோளூர்னு தெரியறதே ஒழிய அவ என்ன குலம்னு தெரியல, என்ன ஜாத்தின்னு தெரியல. ஆனா அவளை போல பகவத் விஷயத்துல ஸ்ரவணம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு சரியான உதாகரணம்னா பெண் பிள்ளை. கேட்டதை உள்ள வாங்கி வச்சுண்டு அது அப்படியே தளச்சுண்டு பேசுறா இல்லையா. இந்த மாதிரி நீ பேச ராமாயணத்துல கோடி விஷயங்கள் இருக்கு. இன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ராமாயணத்தினுடைய பல விஷயங்கள் யோசனை பண்ணி பாரு, நிறைய இருக்கு. எல்லாத்தையும் விதவிதமா இந்த மாதிரி வாக்கியம் மாறி சொல்லலாம். கோடி 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 விஷயங்கள் இருக்கு, சரியா? அதனால ஆனந்தமா அனுபவி. அனசூயா தேவி மாதிரி அசூயை இல்லாமல் பெருமாள் வரட்டம் தாயார் வரட்டம்னு காத்துண்டு உன்னையும் திருடிந்து வருவா. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமானிதி சுவாமிக்கு. ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு. ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீம். ஜெய் போலோ இதிராஜர் சுவாமி ராமானுஜமூர்த்தி கீம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராதே கிருஷ்ணா.